அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 12 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் அதிமுகவில் சசிகலா பன்னீர்செல்வம் அணிகளுக்கிடையிலான அதிகார மோதல் நடக்கும் நிலையில் அது குறித்த செய்திகள்.
எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையும் அடைத்து வைக்கவில்லை. நீங்கள் அனைவரும் கண்கூடாக பார்க்கிறீர்கள்.
இந்த அரசியல் நிகழ்வுகள் குறித்து சுப்பிரமணியன் சுவாமியின் பேட்டி.
நான் சொன்னேன், இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஆர்டிகல் 191 கான்ஸ்டிடியூஷன்ல அதோட விவரம் கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகும். அதுபடி சசிகலா மேல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வருதில்லை.
மற்றும் நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் அறவாழி இளம்பருதி. சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறுவதற்கு அமலில் இருந்த கடுமையான விதிகளை தளர்த்தும் பரிந்துரை ஒன்றுக்கு ஆதரவாக அந்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் அனுமதி வழங்கியுள்ளதை போன்று தோன்றுகிறது. இந்த நடவடிக்கைக்கு சுமார் 50% வாக்காளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளது முதல் முடிவுகள் காட்டுகின்றன. இந்த திட்டமானது 3வது தலைமுறை குடியேறிகள், அதாவது சுவிஸில் பிறந்தவர்கள் குடியுரிமை பெறுவதற்கு ஏதுவாக வழிவகை செய்ய உள்ளது. அவருடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது இதன் ஒரு அங்கமாகும். ஜெர்மனியில் உள்ள ஹாம்பர்க் விமான நிலையத்தில் அடையாளம் தெரியாத வஸ்து ஒன்று பயணிகளிடையே சுவாச பிரச்சனைகள் மற்றும் கண் எரிச்சல் ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து தற்காலிகமாக அங்கிருந்த பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். அந்த வஸ்து என்ன என்பதை கண்டறிய தீயணைப்பு வீரர்கள் இன்னும் முயற்சித்து வருகின்றனர். மர்ம பொருள் காரணமாக சுமார் 50 பேருக்கு மருத்துவமனை சிகிச்சை தேவைப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் உள்ள குளிரூட்டும் அமைப்பிலிருந்து இந்த வஸ்து வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது. விமான நிலைய வெளியேற்ற பணிகளால் அனைத்து விமானங்களும் பல மணி நேரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டன. இஸ்லாமிய அரசு என்று அழைத்துக்கொள்ளும் அமைப்பிற்கு எதிராக பல மாதங்களாக நடந்த சண்டைக்கு பிறகு துருக்கிய படைகள் மற்றும் சிரிய கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் வடக்கு பகுதியில் இருக்கும் அல்பாப் நகரின் மத்திய பகுதியை அடைந்துள்ளதாக துருக்கி அதிபர் ரெசிப் தாயிப் எர்துவான் தெரிவித்துள்ளார். அந்நகரம் தற்போது அனைத்து பக்கங்களிலும் முற்றுகையிடப்பட்டுள்ளது என்றும் அந்நகரை கைப்பற்றுவது நிச்சயம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அல்பாப் அலப்போ மாகாணத்தில் IS அமைப்பின் கடைசி வலிமை வாய்ந்த நகரம். தீவிரவாதிகளை திரும்ப விரட்டியடிப்பதற்கான சண்டைகள் கடுமையாக நடைபெற்று வருகின்றன. ஆஸ்திரேலிய மாகாணமான நியூ சவுத் வேல்ஸில் இதுவரை இல்லாத வகையில் ஏற்பட்டுள்ள அதிகப்படியான தீ உள்ளூர் தீயணைப்பு வீரர்களுக்கு கடினமான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது என 1000+ அதிகமான தீயணைப்பு வீரர்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சுமார் 90 இடங்களை அணைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். சமீப நாட்களில் வெப்பநிலை 55 செல்சியஸிற்கும் அதிகமாக உள்ளது. வேகமாக வீசும் காற்று நெருப்பை மேலும் அதிகரித்துள்ளது. தீயினால் ஏற்பட்ட சேதங்கள் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் நெருப்பில் பல வீடுகளும் கால்நடைகளும் அழிந்து விட்டதாக தீயணைப்பு சேவையின் செய்தி தொடர்பாளர் பிபிசன் கூறியுள்ளார். ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிராங்க் வால்டர் ஸ்டெய்ன்மர் நாட்டின் புதிய அதிபராக நாடாளுமன்றத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் முக்கிய அரசியல் கட்சிகளின் ஆதரவை ஸ்டெய்ன்மர் பெற்றிருந்தார். கடந்த ஆண்டு அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது டொனால்டு டிரம்ப் மக்களின் பயத்தில் விளையாடிய வெறுப்பு போதகர் என்று வர்ணித்தது குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் பசிபிக் பிராந்தியத்தில் டொனால்டு டிரம்பின் நிர்வாகமானது முக்கிய கூட்டணிகளை வலுப்படுத்தப் போவதாக வெள்ளை மாளிகையின் மூத்த கொள்கை ஆலோசகர் ஒருவர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து முதல் முறையாக இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. அமெரிக்கா தனது மிகச்சிறிய சிறந்த கூட்டாளியான ஜப்பானிற்கு 100% துணையாக நிற்கும் என ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவிடம் டிரம்ப் உறுதியளித்துள்ளார். இந்த சோதனை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என அபே தெரிவித்துள்ளார்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலர் சசிகலா மற்றும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணிகளுக்கிடையே அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்று தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. சசிகலா மீண்டும் தனது ஆதரவு எம்எல்ஏக்களை இன்று சந்தித்துள்ளார். அதே நேரத்தில் மேலும் சில எம்பிக்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளித்துள்ளனர். அது பற்றிய செய்திகளை தொகுத்து தெரிகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தங்கள் தரப்பு எம்எல்ஏக்களை யாரும் வலுக்கட்டாயமாக அடைத்து வைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்திருக்கிறார். சென்னைக்கு அருகில் உள்ள கூவத்தூரில் ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் தனக்கு ஆதரவான அதிமுக எம்எல்ஏக்களை இன்று சென்று சந்தித்த சசிகலா செய்தியாளர்களிடம் பேசிய போது எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்படவில்லை என்பதையும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதையும் பத்திரிகையாளர்கள் பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். மேலும் எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் தரப்பு எம்எல்ஏக்களை மிரட்டுவதாகவும் குழந்தைகளை கடத்தப்போவதாக கூறுவதாகவும் சசிகலா குற்றம் சாட்டினார்.
இதை நீங்கள் பார்க்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். தெள்ள தெளிவாக இத்தனை ஊடகக்காரர்களும் பத்திரிகை நிருபர்களும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் எவ்வளவு சுதந்திரமாக தன் மனதில்
சசிகலா முதல்வராக பதவியேற்க முடியாது என ஆளுநர் அறிக்கை அனுப்பியதாக செய்திகள் வெளியானது குறித்து கேட்டபோது அது தவறான செய்தி என ஆளுநர் மாளிகை மறுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் போது அது குறித்து பார்த்து கொள்வோம் என்றும் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முதலில் சில குறிப்பிட்ட செய்தி நிறுவனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. இதற்கு மற்ற செய்தியாளர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பிறகு அவர்களும் இந்த சந்திப்புக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பாக கூவத்தூரில் பணியில் ஈடுபட்டிருந்த செய்தியாளர்களை எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் தனியார் விடுதியில் இருந்த பாதுகாவலர்கள் தடுத்தனர். இதையடுத்து செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சாலை மறியலிலும் அமர்ந்தனர். போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து கூவத்தூர் புறப்படுவதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தான் உயிரை விட்டுவிடப் போவதாக தமிழக ஆளுநருக்கு எழுதியது போன்ற ஒரு போலியான கடிதத்தை சமூக வலைதளங்களில் தன் எதிரிகள் உலாவ விட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார்.
கடிதம் எழுதியதாகவே சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. நான் ஏதோ உயிரை விட்டுவிடுவேன் என்று நான் கவர்னருக்கு எழுதியதாக ஒரு கடிதம், நான் அதை கையில் எடுத்து வந்தேன். இது மாதிரி ஒரு பெண் அரசியலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
இதற்கிடையில் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் எம்பிக்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் புதிதாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்த விவகாரத்தில் நடுநிலை வகிக்கும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜை பன்னீர்செல்வம் தரப்பு எம்எல்ஏவான மகா பாண்டியராஜன் சந்தித்து ஆதரவு கோரினார். மேலும் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பியான மைத்ரேயன் ஆளுநர் வித்யாசாகர் ராவை இன்று மாலையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. சற்று முன்பாக கூவத்தூரில் எம்எல்ஏக்களிடம் பேசிய சசிகலா சட்டமன்றத்தில் எப்பாடுபட்டாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தை திறக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். தானும் ஜெயலலிதாவும் சென்னை சிறைச்சாலை, பெங்களூர் சிறைச்சாலைகளை பார்த்த பிறகும் மீண்டும் ஆட்சியை பிடித்திருப்பதாகவும் சசிகலா சுட்டிக்காட்டினார்.
முரளிதரன், இதற்கிடையில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நேற்று ஆளுநரை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி இந்த குழப்பத்துக்கு மத்திய அமைச்சர்கள் காரணம் என்று பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்துள்ளார். அந்த சந்திப்பின் விவரங்கள் குறித்து அவரிடம் கேட்டேன்.
நான் சொன்னேன், இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஆர்டிகல் 191 கான்ஸ்டிடியூஷன்ல அதோட விவரம் கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகும்னு. அதுபடி சசிகலா மேல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வருது இல்லை. எதிர்காலம்ல என்ன ஆகும், உயிரோட இருப்பாளா, நாட்டை விட்டு ஓடி போயிடுவாளா, இல்லாட்டா வந்து உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்லேயே போயிடுவாளா, இதெல்லாம் வந்து கவர்னருக்கு பாக்குறதுக்கு அதிகாரம் இல்லை. சசிகலா தான் லிஸ்ட் கொடுத்துருக்க, பன்னீர்செல்வம் வந்து லிஸ்டே கொடுக்கல. ஸோ ஆகவே வந்து நான் சொன்னேன், ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து சசிகலாவுக்கு ஓத்து கொடுத்து அப்புறம் மறுநாள் ஒரு அந்த அசம்பிளி கன்வீன் பண்ணி ஒரு தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம் வந்து அவளை பிளேஸ் பண்ண சொல்லணும். அதில் ஓட் ஆனோம் ஓப்பன் அசம்பிளியில். அதுதான் முறைன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட.
நீங்கள் ஏற்கனவே பல தளங்களில் கூறியிருக்கிறீர்கள், இது வந்து காலதாமதப்படுத்துவதற்கான அரசியல் சட்டப்படி வாய்ப்பே இல்லை, அவர் வந்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமாம், கரெக்ட். 8-9 ஆயிடுத்து. அதுவும் வந்து ஒரு கோர்ட் கேஸ் வரப்போகிறது, அதுக்காக எதிர்பார்த்து உட்காந்து இதுவரையும் வந்து கோர்ட்டு டேட்டே கொடுக்கல எப்போ வந்து சொல்ல போகிறாருன்னு. அது தவறு. இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட எல்லா தீர்ப்பிலையும் தெளிவாக இருக்கு, வந்து கவர்னருக்கு வந்து லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் வேற யாரும் சேலஞ்ச் பண்ணலையானா ஒரு கவுண்டர் லிஸ்டோட அது உடனே அந்த அந்த வேட்பாளருக்கு ஒரு இது ஓட்டு கொடுத்து முதலமைச்சராக்கி சட்டசபையை கன்வீன் பண்ணி ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை பாஸ் பண்ண வேண்டும்.
கவர்னர் வந்து இப்போ இந்த மாதிரி முடிவு எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து வழக்கு போட போறீங்களா?
எனக்கு அதுக்கு அது அந்தஸ்து கிடையாது. அதுக்காக வராது எம்எல்ஏ போடணும், இல்லாட்ட பாதிக்கப்பட்டவர் போடணும், சசிகலா போட முடியும். ஆனா அதுக்கு முழுக்க வாய்ப்பு இருக்கு.
இது கட்சிக்குள்ளேயே வந்து மணி மாறினால் வந்து இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி இது அட்ராக்ட் ஆகுமா?
ஆமா, அது நேச்சுரலி அங்க ஓட் எதிராக கொடுத்தா த்ரீ லைன் பேப்பர்னு சொல்வா வந்து நம்பிக்கை தீர்மானம் வந்தா அது சசிகலா வந்து நியமிக்கப்பட்டால் முதலமைச்சரா அவர் வந்து த்ரீ லைன் பேப்பர் இஷ்யூ பண்ணலாம். அதை எதிராக போட்டா சீட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிடும்.
இப்போ இன்னைக்கு வந்து சசிகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காலதாமதத்துக்கும் எம்பிக்கள் வந்து அந்த அணி மாறுவதற்கும் வந்து யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது தெரியும், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
பிஜேபி கவர்மெண்ட் பொறுத்தவரையிலும் பிஜேபி கட்சி பொறுத்தவரையிலும் அவளுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. யாராவது ஒரு ரெண்டு அமைச்சர் இருக்கலாம், அவள் வந்து தன்னை தனிப்பட்ட சந்தஸ்தில் இதை செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி நானும் பிஜேபி சார்பாக செய்யலை, சட்டப்படி என்ன அதை வச்சுட்டு நான் பண்ணேன். கொள்கைக்காக அந்த நோக்கத்துக்காக நான் வந்து வந்திருக்கேன். அதனால யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு கட்டாயமாக சொல்ல முடியும் இல்லைன்னு.
சில அமைச்சர்கள் வந்து இதில் வந்து ஈடுபாடு காட்டுறதுக்கு என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி?
அது இருக்கிறாங்க. அவளுக்கு வந்து தமிழ்நாட்டில் அக்கறை உண்டு, என்னது காரணம் இருக்கும். அடிக்கடி நிறைய ரெண்டு மூணு அமைச்சர் வந்து அடிக்கடி தமிழ்நாடு போயிட்டு வருவார்கள். அங்கே புதுக்கோட்டம் நிகழ்ச்சி இல்லாட்டாலும் அதுக்காக வந்து அவளுக்கு என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்காக பண்ணிடலாம்.
சுப்பிரமணியன் சுவாமி. இதற்கிடையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் சற்று முன் பேசியுள்ளார். அது பற்றிய விவரங்களை நேரலியில் உள்ள நமது செய்தியாளர் முரளிதரனிடம் கேட்கலாம். முரளி, முதலமைச்சர் பேச்சினுடைய சாராம்சம் என்ன?
தங்கவேல், அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக தேனியைச் சேர்ந்த எம்பி ஆர் பார்த்திபன் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வந்தார். இதற்கு பிறகு முதலமைச்சர் செய்தியாளர்களிடமும் அங்கிருந்த பொதுமக்களிடமும் பேசியிருந்தார். அவர் பேசியதன் சுருக்கமான சாராம்சம் என்னவென்றால், கடந்த 15 ஆண்டுகளாக சசிகலாவால் தான் துன்பப்பட்டு வந்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். தற்போது சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படும் எம்எல்ஏக்கள் குண்டர்களால் பாதுகாக்கப்படுவதாகவும், எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற முடிவை மக்களை சந்தித்த பிறகு தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இதற்கிடையில வந்து நீங்க இப்ப கேர்டேக்கர் முதலமைச்சராக இருக்கிறதால நிர்வாகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, நாளை தலைமைச் செயலகம் சென்று பணிகளை செய்ய போவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்க எப்படி பெரும்பான்மையை நிரூபிப்பீங்க, உங்களுக்கு பெரிய அளவுல எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லையே என்று கேட்டபோது, சட்டமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடந்தால் நான் நிச்சயமாக பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வேறு சில விஷயங்களையும் தெரிவித்தார். அதே போல அவருடன் இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் சிலரும், அதாவது கே பி முனுசாமி, மதுசூதனன் போன்றவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
நன்றி முரளி, உங்களுடைய சமீபத்திய தகவல்களுக்கு நன்றி. முரளிதரன் வழங்கிய நேரலை தகவல்களுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேய நேரம் வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் அறவாழி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எம்முடன் இருக்கிறார் அறவாழி. கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே அறவாழி.
முதலில் துபாயிலிருந்து எழுதும் அமீன் என்ற நேயர் பிபிசியின் வானொலி ஒலிவடிவ செய்திகளை மொபைலில் தரவிறக்கம் செய்து வாட்ஸ்அப் குழுமங்களில் பதிவிட நினைக்கிறேன். தரவிறக்கம் செய்ய வழிமுறைகள் உள்ளனவா தெரிவிக்கவும் என்கிறார்.
நேரின் யோசனைக்கு நன்றி. ஆனால் எம்முடைய வானொலி நிகழ்ச்சியின் ஒலி வடிவத்தை நாம் இணையத்தில் ஸ்ட்ரீம் செய்கிறோமே தவிர அதை தரவிறக்கம், அதாவது டவுன்லோட் செய்யும் வண்ணம் அனுமதிப்பதில்லை. ஆனால் விருப்பமுள்ள நேயர்கள் அதை ஒலிப்பதிவு செய்து வாட்ஸ்அப் போன்ற குழுக்களில் பதிவிடலாம். எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நன்றி.
சென்னையிலிருந்து எழுதும் நேயர் வி கார்த்திக், தங்களின் செய்திகள் என்னை போன்ற அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மிகவும் நன்றி. மேலும் எனது சிறிய கருத்து யாதெனில், தங்களின் செய்தி தொகுப்பில் ஒரு வார்த்தைக்கும் அடுத்து வரும் வார்த்தைக்கும் கோர்வை இல்லாதது போல் உள்ளது என தோன்றுகிறது என்கிறார்.
நேரின் பாராட்டுதலுக்கு நன்றி. நம்முடைய மொழி பயன்பாட்டில் என்ன குறிப்பான பிரச்சனை என்பதை உதாரணத்துடன் சொல்லியிருந்தால் பதில் சொல்ல உதவியாக இருந்திருக்கும். நன்றி.
டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த குடியேற்ற கட்டுப்பாடுகள் குறித்த நிர்வாக ஆணை பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், புதிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தீவிரவாதத்தை ஒடுக்குகிறேன் என்ற பெயரில் குறிப்பிட்ட 7 நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு கடும் விசா நெருக்கடிகள் கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. தான் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வரும் அமெரிக்கா விரைவில் தனிமைப்படுத்தப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்கிறார்.
திமுகவில் மு க ஸ்டாலின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட விவகாரம் குறித்து எழுதும் மனமுண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, கருணாநிதியை கூட தலைவராக ஏற்றுக்கொள்ள தயங்கிய பேராசிரியர் அன்பழகன் இப்பொழுது அவரது மகனுக்கு செயல் தலைவர் என்ற பட்டத்தை வழங்குகிறார். காலத்தின் கோலம் என்கிறார்.
டொனால்டு டிரம்ப் தனது மருமகனுக்கு பதவி வழங்கிய செய்தி பற்றி எழுதும் கல்பாக்கம் சுகுமார், இது ஜனநாயகத்துக்கு விரோதமானதே, இது குறித்து எழுந்த விமர்சனம் சரியானது என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது அறவாழி. இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் அறவாழி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.